الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا مصطفانا محمد بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله الحاضرون أوصيكم ونفسي أولا بتقوى الله فاتقوا الله تعالى حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين സദഖല്ലാഹു മൗലാനാ അലീം. എല്ലാ പുകഴും ഉലകത്തെ പടൈത്ത് പരിപാലിച്ച് പോഷിച്ച് രക്ഷിക്കേണ്ട വല്ലനായൻ അല്ലാഹുവുക്ക് അൽഹംദുലില്ലാ. സലവാത്തും സലാമും എപ്പെർമാനാർ മുഹമ്മദ് മുസ്തഫ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ മീതും, അവരുടെ അടിയേറ്റ് വാഴ്ന്ന സഹാബാക്കൾ, താബിഈങ്ങൾ, തബഅ താബിഈങ്ങൾ, മറുമൈ നാൾ വരേക്കും யாரெல்லாம் அல்லாஹ் இந்த தீனின் வளர்ச்சிக்காக உழைக்கின்றார்களோ பாடுபடுகின்றார்களோ அவர்கள் எல்லோர் மீதும் இன்றண்டு உண்டாகட்டும் என்று அல்லாஹை பிரார்த்தித்தவனாக. செய்யுதல் ஐயாம் புனித வெள்ளிக்கிழமை தினம் அல்லாஹுடைய மாளிகையில் ஹொத்பா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொள்ளும்படியும், அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறாரோ முடிந்த அளவு அவற்றை எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை தகர்ந்து கொள்ளும்படி விலக்கி இருக்கிறாரோ முற்றுமுழுதாக அவற்றை தகர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன். அன்பு கட்டளையிடுகின்ற பெருமதிப்புக்குரிய பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனித சமூகத்தை படைத்து அந்த மனித சமூகம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான வழியையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்படி மனிதனுக்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொடுக்கப்பட்ட வழிதான் அல் குர்ஆன். அல் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் முழு மனித சமூகமும், முஸ்லிம் சமூகம் மாத்திரமல்ல முழு மனித சமூகமும் நேரான பாதையில் இருக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனை அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். கணேசபுரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த குர்ஆன் மனித நலன், மனித வாழ்வுக்கு எவைகள் நலன்களாக அமையும் அவற்றை அனுமதித்திருக்கிறது, மனித வாழ்வுக்கு எவைகள் கெடுதியாக அமையும் அவற்றை தடை செய்திருக்கிறது. சுருக்கமாக அல் குர்ஆனுடைய சட்டங்கள், ஷரியாவினுடைய வழிகாட்டலினுடைய நோக்கத்தை இப்படி சொல்வார்கள், ஜல்புல் மசாலிஹ் வ தர்உல் மஃபாஸித், மனிதர்களுக்கு நலன்களை கொண்டு வருவது, கெடுதிகளில் இருந்து பாதுகாப்பது, இதுதான் இஸ்லாமிய ஷரியா சட்டத்தினுடைய உயர்ந்த இலக்காக இருக்கிறது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஐந்து விடயங்கள், மார்க்கம், மனிதனுடைய உயிர், அவனுடைய அறிவு, அவனுடைய செல்வம், அவனுடைய மானம், இந்த ஐந்தையும் பாதுகாப்பது, இந்த ஐந்தினுடைய நலன்களையும் பேணுவதுதான் ஷரியாவுடைய சட்டங்கள். இந்த ஐந்துக்கும் ஏதும் கெடுதிகள் ஏற்படுமாக இருந்தால் குர்ஆன் சுன்னா அதை தடை செய்திருக்கிறது. உதாரணமாக கொலை செய்வதை பெரும் பாவமாக இஸ்லாம் பிரகடனப்படுத்தியிருக்கிறது. ஒமையம் துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம் காலிதன் ஃபீஹா. யார் வேண்டுமென்று ஒரு மூமினை கொலை செய்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமாக நரகம் செல்ல வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய குர்ஆனுடைய நிலைப்பாடு. ஏன் மனிதனுடைய உயிருக்கு அது அச்சுறுத்தலாக அமைகின்றது. களவெடுப்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது, தடுத்திருக்கிறது. காரணம், மனிதனுடைய செல்வத்துக்கு அது இடைஞ்சலாக இருக்கிறது, அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்ற வகையில். மது அருந்துவதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது, தடை செய்திருக்கிறது. காரணம், மனிதனுடைய புத்தியை அது பேதலிக்க செய்கிறது, அவருடைய கௌரவத்துக்கு பங்கம் விளைவிக்கிறது, அவருடைய செல்வத்துக்கு அது அழிவை கொடுக்கிறது. அதனால் மது அருந்துவது ஹராம் என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இப்படி மனித வாழ்வுக்கு இவைகளெல்லாம் நன்மை பயக்குமோ அவற்றை இஸ்லாம் சட்டங்களாக ஹலாலானவைகளாக கொண்டு வந்திருக்கிறது. மனித வாழ்வுக்கு எவைகளெல்லாம் கெடுதிகளாக இருக்குமோ அவற்றை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. அப்படி இஸ்லாம் தடை செய்த குர்ஆன் போர் பிரகடனம் செய்த ஒரு பாவம்தான் வட்டி என்றது. கணேசபுரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சர்வ சாதாரணமாக எங்களுடைய வீடுகளுடைய கதவுகளை எல்லாம் வந்து தட்டி கொண்டிருக்கின்ற ஒரு பாவமாகவும் இருந்தாலும் அதனை பெரும்பாலும் கணக்கில் எடுக்கப்படாத ஒரு நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலேதான் நாம் அந்த வட்டியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. கணேசபுரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வட்டி குர்ஆன் அதற்கெதிராக போர் பிரகடனம் செய்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தக்குல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் வட்டியை நீங்கள் முழுமையாக விட்டுவிடுங்கள். இந்த இடத்திலே இரண்டு, அந்த வட்டியை விட்டுவிடுங்கள் என்பதற்கு முன்னாலும் பின்னாலும் அல்லாஹ் தக்குவாவையும் ஈமானையும் சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். மூமின்களை பார்த்து சொல்கிறார், இந்த உலகம் சில வேளைகளில் வட்டியில் மிதக்கும், அதனுடைய ஹராம் ஹலால் பற்றி தெரியாதவர்கள் அதன் பின்னால் செல்வார்கள். ஆனால் மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மனிதர்களுக்கு கஷ்டங்கள் வருவது அல்லாஹ் எங்களை சோதித்து பார்ப்பதற்கா? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தை தந்து பார்க்கிறான், பொருளாதார சுமைகளை ஏற்படுத்தி பார்க்கிறான். இவற்றை எப்படி இந்த மனிதன் தீர்த்து கொள்கிறான் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்கா? எனவேதான் இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எஞ்சி இருக்கின்ற வட்டி முறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மீண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன் குந்து முஃமினீன், நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால். ஃபைல்லம் தஃஅலு, அப்படி நீங்கள் வட்டியை தவிர்த்து கொள்ளவில்லை என்றால், ஃஃஅஸ்னு பிஹர்பி மின் அல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்விடத்திலிருந்தும் அவருடைய தூதரிடத்திலிருந்தும் யுத்தத்தை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஹராமாக்கிய இந்த வட்டியை நாம் கண்டும் காணாமல் விரும்பமாக இருந்தால், அல்லது அதை பற்றி ஒரு பரவாய் எங்களுக்கு இல்லாமல் போகுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அவருடைய தூதருடைய சாபங்கள் எங்களுக்கு வரும் என்பதைத்தான் அந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொடுப்பதற்காக காத்திருக்கின்றான். வட்டியை பற்றி நாம் பரவாய் பண்ணாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை தாண்டி மறுமையிலும் பயங்கரமான தண்டனையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். வட்டி உண்பவர்கள் நாளை மறுமையில் ஷைத்தான் பிடித்தவர்களை போன்று எழுப்பப்படுவார்கள். இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற ஒரு விடை. வட்டியினுடைய பாரதூரத்தை பற்றி விளங்காமல் யாரெல்லாம் அந்த வட்டியிலே விழுகின்றார்களோ அவர்கள் நாளை மறுமையில் ஷைத்தான் பிடித்தவர்களை போன்று எழுப்பப்படுவார்கள். ஏன்? ذلك بانهم قالوا انما البيع مثل الربا அவர்கள் வட்டியும் வியாபாரத்தை போன்ற ஒன்றுதான், வியாபாரத்திலும் லாபம் ஈட்டுகிறோம் வட்டியிலும் லாபம் தான் ஈட்டுகின்றோம் என்று தங்களுடைய பாவத்தை நியாயப்படுத்திக் கொண்டு அந்த வியாபாரத்தை வட்டியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அப்படி அல்ல. அஹல்லல்லாஹு அல்பைஅ வஹர்ரம அர்ரிபா, அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி வியாபாரத்தை உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 275 வசனம் தொடக்கம் 281 வசனம் வரைக்கும் வட்டி அதனுடைய கொடுமைகள் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை பற்றித்தான் அந்த சூராவிலே அந்த வசனங்களிலே பேசுகின்றான். கணேசுக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சர்வசாதாரணமான ஒரு பாவம் அல்ல இந்த வட்டி. வட்டியினால் ஏற்படுகின்ற சமூக விளைவுகள், அதனை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக வட்டியினுடைய பாவங்களை எச்சரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், dirham riban ya'kuluhu ar-rajul wa huwa ya'lam ashad min 36 zaniya. ஒரு மனிதன் அறிந்து கொண்டு ஒரு திருகம் வட்டியை உண்பானாக இருந்தால், ஒரு ரூபாய் தான் வட்டியாக எங்களுடைய உடலிலே சேருமாக இருந்தால் அது 36 ஜினாக்களை விட பாரதூரமானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜினா எவ்வளவு பாரதூரமான ஒரு குற்றம், அதை பற்றி நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, 36 தடவைகள் ஒரு மனிதன் ஜினா செய்வதை விட மிக கடுமையானது 1 ரூபாய் வட்டி எங்களுடைய உடம்பிலே சேர்வது. அதை தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டிக்கு 70 கிளைகள், 73 கிளைகள் இருக்கிறது. 73 வழிகளில் வட்டி எங்களை தேடி வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் வட்டி ஒவ்வொரு மனிதனுடைய வீட்டு கதவுகளையும் தட்டும். வேறு வேறு பெயர்களிலே அந்த வட்டிகள் எங்களை வந்தடைந்து கொண்டே இருக்கும். அந்த காலத்தில் தான் சம்பாதிப்பது ஹராமா ஹலாலா என்பதை பற்றி எந்த கரிசனையுமே இருக்க மாட்டார். அந்த பின்னணியிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டிக்கு 73 கதவுகள் இருக்கிறது, கிளைகள் இருக்கிறது. பணவீக்கத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது வட்டியினுடைய விகிதம் குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் எங்களுக்குள் நாங்கள் நியாயங்களை கற்பித்துக் கொள்வோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த வட்டியினுடைய ஆக குறைந்த வட்டி, ஆக குறைந்த படித்தரம் ஒரு மனிதன் தன் தாயோடு தினா செய்வதை போன்றது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கொடூரமான, எவ்வளவு பாரதூரமான. ஆனால் கணிதக்கூடிய பெரியவர்களே, சகோதரிகளே, நாம் அறிந்தோ அறியாமலோ அதிலே எமது சமூகம் வெளுத்துவிட்டது. முஸ்லிம் சமூகம் மாத்திரமல்ல, முழு உலகமும் அந்த வட்டியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய போதனை முஸ்லிம் சமூகத்தை மட்டும் இலக்கு வைத்தது அல்ல, முழு மனித சமூகத்தையும் இலக்கு வைத்தது. ரஹ்மத்துன் லில் ஆலமீன், முழு அகிலத்தாருக்கும் அருளாக வந்த வேதம் இந்த வேதம். எனவேதான் உலகமே இன்று பெரும் சிக்கலில் மாட்டியிருக்கின்ற ஒரு விவகாரம் தான் இந்த வட்டியினுடைய காரணம். ஏன் நாம் இதை ஹராமாக்கி இருக்கிறது? அன்புக்குரிய பெரியோர்களின் சகோதரர்களே, இதனுடைய வழிகளை பாருங்கள். இதனுடைய வழிகளை பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் ஏன் ஹராமாக்கியது என்பது எங்களுக்கு தெளிவாக புரியும். இன்று சில வேளைகளில் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், நான் வட்டியில் எந்த விதமும் சம்பந்தம் இல்லையே. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று பாருங்கள், லோன் கடன் என்பது வட்டி எங்களுடைய வீடுகளை வந்து தட்டுகின்ற விதங்கள். கடன் என்ற பெயரிலே வங்கிகள் மூலமாக இன்று ஒவ்வொருகள் விடப்படுகிறது. விளம்பரங்கள், விளம்பரத்துக்கு மேல் விளம்பரம், எங்களுடைய வங்கியிலே வட்டி வீதாசாரம் இவ்வளவுதான், நீங்கள் எதுவும் வீடு கட்டுவதற்கான லோன்
www.acmyc.com.
கல்விக்கான கடன், உங்களுடைய வியாபாரத்துக்கான கடன், வாகனங்களுக்கான கடன். இப்படி கடன் எடுப்பதற்காக மனிதர்கள் தூண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வங்கிகள் ஒன்றும் எங்களுக்கு இனாமாக தரவில்லை. வங்கியினுடைய சேவை ஒரு நாட்டை பொறுத்தவரைக்கும் தேவை. வங்கிகளிலே இரண்டு வகையான பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஒன்று சேவைகள், மணி டிரான்சாக்ஷன், பண பரிமாற்றங்கள். இவைகளுக்கெல்லாம் வங்கி ஒரு நாட்டிலே இன்றியமையாத ஒரு விடயம். ஆனால் அந்த வங்கியிலே வியாபாரமும் இருக்கிறது. வங்கியினுடைய பிசினஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. வங்கியினுடைய வியாபாரங்கள் அனைத்தும் பெரும்பாலும் வட்டியை மையமாக வைத்து நடைபெறுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதிலே போய் நாங்கள் மாட்டிவிடுகிறோம். இன்று பாருங்கள், எத்தனை பேருடைய வீட்டு உறுதிகள், கடையினுடைய உறுதிகள் வங்கிகளிலே அடமானமாக வைக்கப்பட்டிருக்கிறது. மோகேஜ் பண்ணப்பட்டு பல வீடுகளை இழக்க வேண்டிய நிலைக்கு இன்று நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எங்கள் கஷ்டப்பட்டு நாம் உழைத்த சொத்துக்களை இழக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். வங்கிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணம் சரியாக கொடுக்காததன் விளைவா ஏலத்தில் விடப்படுகிறது. அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எப்படி நாம் குடியிருக்கின்ற வீட்டை கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டு வட்டிக்காக கடன் பெற முடியும்? அது வியாபாரத்துக்காக இருக்கலாம், விவசாயத்துக்காக இருக்கலாம், கல்விக்காக இருக்கலாம், வாகனங்களுக்காக இருக்கலாம், ஏன் வீடு கட்டுவதற்காக கூட இருக்கலாம். எப்படி நாங்கள் எங்களுடைய குடியிருக்கின்ற வீட்டை கொண்டு வங்கியிலே அடமானம் வைத்து விட்டு எப்படி அந்த வீட்டிலே செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும்? என்னுடைய வீட்டினுடைய உறுதி வங்கியிலே இருக்கிறது, மோகேஜ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், ஐவேளை விடுபடாமல் தொழுகிறேன், வீட்டிலே குர்ஆன் ஓதுகிறேன், திக்ர் செய்கிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, என்னுடைய வீட்டினுடைய உறுதி வட்டியை மையமாக வைத்த வங்கியிலே அடமானம் வைக்கப்பட்ட நிலையில் நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளுக்குரிய பெருமானம் என்ன என்பதை பற்றி இன்று நாங்கள் சிந்திக்காமல் இருக்கின்றோம். வாகனங்கள் என்னிடத்திலே வசதி இருந்தால் நான் வாகனம் எடுக்கலாம். இஸ்லாம் தடை செய்யவில்லை. அதற்காக வங்கியிலே இருந்து நான் லீசிங்குக்கு வாகனம் எடுப்பதற்கு எனக்கு என்ன தேவை வந்தது? அப்படி வாகனம் இல்லாமல் போனால் எனக்கு என்ன குறை ஏற்பட போகின்றது? ஏன் வீணாக போய் நாங்கள் வங்கிகளிலே போய் வாகனங்களை லீசிங்காக எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, அந்த வாகனத்திலே சென்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விபத்துக்குள்ளாகி நாங்கள் மரணித்து விட்டால் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். இப்படி வட்டியினுடைய வீடுகள் ஒவ்வொருடைய வீடுகளையும் கதவுகளை கட்டிக் கொண்டிருக்கின்றது. கஷ்டம் வருகின்ற பொழுது பொறுமை செய்வது, அந்த பொறுமையை செய்ய முடியாமல் ஒரு சிறிய கஷ்டம் வந்தாலும் இன்னொரு இடத்திலே கடன் வாங்குவதை விட என்னுடைய நகையை கொண்டு போய் அடகு வைத்து விட்டு தேவையை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றுவதிலே தான் அதிகமாக நாங்கள் அக்கறை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இது என்னுடைய மாலை, இது என்னுடைய நகை, இதை விற்றுவிட்டு அலாலாக என்னுடைய தேவையை நான் நிறைவேற்றி மீண்டும் அல்லாஹ் தருவான், இதை வாங்க முடியும் என்ற ஈமான் எங்களில் எத்தனை பேருக்கு இருக்கின்றது? ஒரு தேவை வருகின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக வேளாண்மை அறுவடை நெருங்குகின்ற காலகட்டங்களில் எண்ணெய் வயலை அடிக்க வேண்டுமாக இருந்தால், அறுவடைக்கு பணம் வேண்டுமாக இருந்தால், இதோ இருக்கின்றது எங்கள் எல்லோரிடத்திலும் நகைகள். திறக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் வங்கிகள் கொண்டு போய் வைத்துவிட்டு எந்த கூச்சமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல், இது வட்டியோடு சம்பந்தப்படுகின்றது என்பதை பற்றிய எந்த கரிசனையும் இல்லாமல் அந்த பணத்தை கொண்டு வந்து நாம் செய்கின்ற வேளாண்மைகளுக்கு கிருமி நாசினிகள் தெளிக்கின்றோமே, நாம் செய்கின்ற வேளாண்மைகளுக்கு அவற்றை செலவழிக்கிறோமே. சகோதரர்களே, இது எங்களுடைய தொழில், இதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை வைத்தல்லவா எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உண்ண கொடுக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கின்றோம். எப்படி எங்களுடைய பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக வருவார்கள்? எப்படி நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் செய்து பரட்ட தலையோடு, புலி நிபடிந்த மேனியோடு,
மக்காவுக்கு வந்து காபாவின் முன்னால் நின்று இரண்டு கரங்களையும் ஏந்தி யா ரப்பி யா ரப்பி என்று பிரார்த்திக்கின்றார்.
மதாமு ஹராம் வ மல்பசு ஹராம் வ ஹுதிய பில் ஹராம் ஃபன்ன இஸ்தஜாபுல. அவன் சாப்பிட்டிருப்பது ஹராம், அவன் குடித்திருப்பது ஹராம், அவன் உடுத்திருக்கின்ற உடை ஹராம், அவன் வளர்க்கப்பட்டதை ஹராத்தி. எப்படி அவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று இன்னும் ஒரு அபாயம் எங்களுடைய வீடுகளை வந்து தட்டி கொண்டிருக்கிறது. பொருட்கள் இன்ஸ்டால்மெண்ட் என்ற பெயரிலே, மாதாந்த தவணை கொடுப்பனம் என்ற பெயரிலே வீடுகளுக்கு வந்து தட்டி பொருட்கள் வீடுகளிலே விற்கப்படுகிறது. அந்த விடயத்திலும் நாங்கள் பல வகைகளில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு பொருளைக்குரிய விலை இது, ஆனால் நீங்கள் இன்ஸ்டால்மெண்டிலே தருவதாக இருந்தால், மாத தவணை அடிப்படையில் தருவதாக இருந்தால் என்று வட்டி அடிப்படையிலே அது கணிப்பிடப்பட்டு மாதாந்த தவணைகள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, மைக்ரோ ஃபைனான்ஸ் என்ற பெயரில் வீடு வீடாக வந்து தட்டி சில நிதி நிறுவனங்கள் எங்களுடைய பெண்களை 15 பேர் 20 பேர்களை ஒரு சொசைட்டியாக அவர்கள் ஒன்றாக ஆக்கி 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் என்று கடன் கொடுக்கிறார்கள். மாதா வாராந்தம் 3,000 ரூபாய் அவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். அவர்கள் திருப்பி கொடுக்க கிட்டத்தட்ட 35% வட்டி அங்கே அறவிடப்படுகிறது. இலங்கையினுடைய சட்டப்படி 20% மேல் எந்த வட்டி வீதாச்சாரம் இருக்க முடியாது. அப்படி இருக்கின்ற நிலையிலும் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலமாக 50,000 ரூபாயை கொடுத்து விட்டு 3,000 ரூபாய் அறவிட்டு அவர்கள் 35% மேற்பட்ட வட்டியை அவர்கள் எங்களுடைய சமூகத்திலே இருந்து உறிஞ்சி எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். இதனால் ஒன்று, வட்டியிலே நமது சமூகம் மாட்டுப்படுகிறது, பெரும் பாவத்தை செய்கிறது. அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக யுத்த பிரகடனம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நடவடிக்கையின் மூலமாக. ஒன்று. இரண்டாவது, இதனால் ஏற்படுகின்ற சமூக ரீதியான விபரீதங்கள் பாரதூரமானது. அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாராந்தம் இந்த கடனை அறவிடுவதற்காக ஆண்கள் வருகிறார்கள். இந்த கடன் தொகையை பெற்றுக் கொண்டவர்கள் பெண்கள். அவர்கள் திருப்பி ஒப்படைக்க மறுக்கின்ற சந்தர்ப்பங்களிலே வேறு வேறு திசைகளில் அவர்கள் திருப்பப்படுகின்ற சூழலையும் நமது சமூகத்திலே நமது நாட்டிலே நாங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே 2018 இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நுண் கடன் திட்டத்தின் மூலம் பணம் எடுத்து திருப்பி கொடுக்க முடியாமல் 25 தற்கொலை செய்து கொண்டார்கள். 25 பெண்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். பல பெண்கள் மனநோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள். பல குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றன. ஏன் இந்த வட்டியினால் ஏற்பட்ட விளைவு? அன்புக்குரிய பெரியவர்களை, சகோதரர்களை, இப்படி வட்டி 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 என்று பாராமல், அதனுடைய பாரதூரங்கள் தெரியாமல் நாம் வாழ்ந்ததன் விளைவாக என்ன நடந்தது? அழகான முறையிலே வியாபாரம் செய்து கொண்டிருந்த பலரை நாம் இழந்து விட்டோம். நாட்டை விட்டு ஓடி ஓட வேண்டிய நிலை, ஊரை விட்டு ஓட வேண்டிய நிலை. வியாபாரம் செய்கிறார், நல்ல முறையில் வளர்வதை போன்ற ஒரு பிரம்மை. ஆனால் அவர் உழைத்து கொடுத்ததெல்லாம் வங்கி. அவருடைய வியாபாரத்தின் மூலமாக வளர்ந்தது அவருடைய குடும்பம் அல்ல, வியாபாரத்தின் மூலமாக வளர்ந்தது அவருடைய வியாபாரம் அல்ல, வங்கிகள் கொடுத்துக் கொண்டு சென்றன. வங்கிகளுக்கு அவர் வியாபாரம் செய்து கொடுத்தாரே தவிர அவர் தன்னை உருக்கிக் கொண்டே இருந்தார். கடைசியில் நிலைமை மோசமடைந்த பொழுது குடும்பத்தை விட்டுவிட்டு, பிள்ளைகளை விட்டு, மனைவி நடுத்தரவிலை விட்டுவிட்டு, ஊரை விட்டு, நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை எம்மில் எத்தனை பேருக்கு ஏற்பட்டது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அல்ல. அதுக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இதனால் எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்திருக்கிறது. எத்தனை பெண்கள் விதவைகளாக மாறிவிட்டார்கள். பிள்ளைகள் கேட்க பார்ப்பதற்கு யாரும் இல்லாமல் பிள்ளைகள் மாறிவிட்டார்கள். ஏன் இந்த வட்டியிலே அகப்பட்டு குடும்ப தலைவன் ஊரை விட்டுவிட்டும் வெளியேறிவிட்டார். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவேதான் இஸ்லாம் இந்த வட்டி உலகளாவிய ரீதியிலும் பாதிப்பை ஏற்படுத்தியது. எங்களுடைய பொருளாதாரத்தை அது வளர்க்கவில்லை, அழித்தது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத், உங்களை
அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஏழு பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அதில் ஒன்று வட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சொல்லையும் கவனமாகத்தான் சொல்வார்கள். அல்மூபிகால் உங்களை அழித்து விடும், அது ஒருடும் ஒரு பொழுதும் உங்களை ஆக்கால். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன விடயம், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன விடயம் என்ன? அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், அல்லாஹ் வட்டியை அழித்து விடுகிறான். கண்ணுக்கு முன்னால் லாபம் வருவதை போன்றது, ஆனால் கடைசியிலே அது எங்களை முழுமையாக அழித்துவிடும், உருக்குலைத்து விடும், விலாசம் இல்லாதவர்களாக மாற்றிவிடும். நீங்கள் சதக்காக்களை கொடுங்கள், அது உங்களை வளர்க்கும். எனவே நான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சகோதரர்களே, இது எங்கள் எல்லோருக்கும் தெரியும், வட்டி ஹராம் எல்லோருக்கும் தெரியும், வட்டியினால் ஏற்படுகின்ற விபரீதங்கள் எல்லோருக்கும் தெரியும். கண்முன்னாலே பலரை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி இந்த சமூகம் தீமையை இல்லாமலாக்குவது, அதை பற்றி தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். சமூக தீமைகளை பற்றி மனிதியான கணக்கிலே பேசலாம், சம்பவங்களை அடுக்கிக் கொண்டு செல்லலாம், ஒவ்வொரு தலைப்பு தலைப்பாக நாங்கள் பேசலாம். தலைப்புகள் பேசுவது அர்த்தம் இல்லை, சமூக தீமைகளை பகிரங்கமாக பேசுவதில் மட்டும் எந்த பிரயோசனமும் இல்லை. மாற்றமாக தீர்வு என்ன? தீர்வை நோக்கித்தான் நாங்கள் நகர வேண்டும், இல்லை என்றால் மறுமை நாள் வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கின்ற சமூகமாகத்தான் நாங்கள் இருப்போம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர் இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழிகளை சொல்லி தந்திருக்கிறது, மாற்றீடுகளை சொல்லி தந்திருக்கிற தீர்வை நோக்கி மக்களை நீங்கள் நகர்த்துங்கள். ஜினா ஹராம் என்றால் அதுக்குரிய மாற்று வழி இருக்கிறது, ஹலாலான திருமண முறையை இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. திருமணத்தை ஹராமாக்கிவிட்டு இஸ்லாம் ஜினாவை ஹராம் என்று சொல்லவில்லை, திருமணத்தை இஸ்லாம் ஹலாலாக்கி இருக்கிறது, அதற்குரிய வழிகளை சொல்லி இருக்கிறது. அதற்கு பிறகுதான் ஜினாவை ஹராமாக்கி, மதுபானத்தை ஹராமாக்கிய இஸ்லாம் ஹலாலான குடிபானங்களை பற்றி சொல்லி இருக்கிறது. இந்த பானங்கள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை அருந்துங்கள், ஆனால் மதுவை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போலதான் வட்டி ஹராம் என்று சொன்ன இஸ்லாம் வியாபாரத்தின் மூலமாக உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆல்டர்னேட்டிவ் எங்களுக்கு பதிலீடுகளை இஸ்லாம் தந்திருக்கிறது. அந்த வகையிலே தான் அன்புக்குரிய பெரியோர்களை சகோதரர்களை, எப்படி இந்த வட்டி இருந்து நமது சமூகத்தை பாதுகாப்பது, எப்படி இந்த ஆகப்பெரிய ஹராம் நாம் நம்முடைய ஒவ்வொருவருடைய வீடுகளையும் வந்து தட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த வட்டியினுடைய கொடுமையிலிருந்து இந்த சமூகத்தை, இந்த மானுட சமூகத்தை இப்படி நாங்கள் பாதுகாக்கலாம்? கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அதில் முதலாவது வழி இஸ்லாம் எங்களுக்கு குர்ஆன் காட்டுகின்ற வழி, எங்களுடைய தேவைகளை நாங்கள் மட்டுப்படுத்துவது. உள்ளத்தை கை வைத்து கேட்டு பாருங்கள், நாம் ஆசைகளுக்கு பின்னால் செல்கிறோமா அல்லது தேவைகளுக்கு பின்னால் செல்கிறோமா? நமது செலவுகள் எல்லாம் ஆசைகளை மையப்படுத்தியதாக இருக்கிறதா, தேவைகளை மையப்படுத்தியதாக இருக்கிறதா? நாம் ஒவ்வொருவரும் கட்டுகிறோமே மாடி வீடுகள், உண்மையிலே அந்த மாடி வீடு எங்களுக்கு தேவைதானா? இரண்டாவது மாடியில் எப்பொழுது எங்களுடைய கால்பட்டது? வீணாக வாழ்நாள் முழுவதும் உழைக்கின்ற பணத்தை கொண்டு போய் வீடுகளிலே போட்டு, பக்கத்து வீட்டை போன்று, முன் வீட்டை போன்று, அவரை போன்று, இவரை போன்று நான் வாழ வேண்டும் என்ற ஆசைதானே எங்களை கடனாளியாக ஆக்கியது, எங்களை வட்டியிலே கொண்டு போய் மாட்டிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அறை அவனுக்கு, ஒரு அறை அவருடைய குடும்பத்துக்கு, ஒரு அறை வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளுக்கு, ஒரு ராபி ஒலி ஷைத்தான். இந்த தேவையை தாண்டி மேலதிகமாக நான்காவது ஒரு அறை வீட்டிலே கட்டப்படுமாக இருந்தால் அது ஷைத்தானுக்குரியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அன்புக்குரிய பெரியோர்களே, சொல்லி இப்பொழுது சொல்லுங்கள், நாம் ஆசைகளுக்கு பின்னால் அடிபட்டு செல்கிறோமா, தேவைகளுக்கு பின்னால் செல்கிறோமா? ஆசைகள் எங்களை மிகைத்தது, அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஈமான் இல்லாமல் போனது, அதனால் கடனாளிகளாக நாம் நடுரோட்டில் நிற்க வேண்டிய நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். எல்லாமே அப்படித்தான், அவரை போன்று வாழ வேண்டும், இதுதான் இன்று உள்ள பிரச்சனை. கணேசுக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
மல் ஃபக்ரு அஹ்ஷா அலைக்கும், உங்களுக்கு வறுமை வரும் என்று நான் பயப்படவில்லை.
இன்னமா அஹ்ஷா அன் தப்ஸுத அலைக்கும் அத்துன்யா கமா பஸதத்
மன் கான கப்லகும், உங்களுக்கு முன்பு இருந்தவர்களுக்கு உலக ஆசை பிடித்ததை போன்று உங்களுக்கும் உலக ஆசை பிடித்து விடுமோ என்றுதான் நான்
பயப்படுகிறேன்.
அதனால் அவர்களுக்கு மத்தியிலே போட்டி போட்டுக் கொண்டார்கள், அதே போன்று நீங்களும் உங்களுக்கு மத்தியிலே போட்டி போட்டுக் கொள்வீர்களோ. பத்த ஹெலிக்கு கமா ஹலக்கு, அப்படி போட்டி போட்டு அவர்கள் அழிந்து போனார்கள், அதே போன்று நீங்களும் அழிந்து விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வட்டியினுடைய அல்லது கடனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாப்பதற்கு முதலாவது வழி ஆசைகளுக்கு பின்னால் செல்லாமல் என்னுடைய தேவை என்ன, அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு என்னிடத்தில் இருக்கின்ற சக்தி என்ன. ஒரு வியாபாரத்தை நான் தொடங்குவதாக இருந்தால் 50 லட்சம் ரூபாயை வைத்து 5 கோடி ரூபாயுடைய வியாபாரத்தை அல்லவா கனவு காண்கிறோம். இங்குதானே பிரச்சனை. ஏதாவது எந்த இடத்திலாவது சென்று நிறுகிவிட்டால் வங்கி இருக்கிறது என்னை காப்பாற்றுவதற்காக, அப்படித்தானே நினைக்கிறோம். 50 லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் 70 லட்சம் ரூபாயில் என்னுடைய வியாபாரத்தை நான் அமைப்பேன், மற்ற 30 லட்சத்தையும் அதனுடைய ரொட்டேஷனுக்காக நான் வைத்துக் கொள்வேன். அப்பொழுது இந்த வியாபாரம் சுமூகமாக செல்லும் என்ற மனநிலையில் எத்தனை பேர் வாழ்வோம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விடயம், அன்புக்குரிய சகோதரர்களே, அல் கர்துல் ஹசன். குர்ஆன் சொல்கிறது, உங்களுக்கு மத்தியில் வட்டி இல்லாமல் அழகிய கடன் கொடுக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குங்கள். இன்று ஏன் நகைகளை தூக்கிக் கொண்டு தைரியமாக வங்கிகளுக்கு செல்கிறோம், யாரிடத்திலும் கடன் கேட்க முடியாது. பிரச்சனை, கடன் கொடுத்தாலும் பிரச்சனை, கடன் எடுத்தாலும் பிரச்சனை, கொடுத்து திருப்பி எடுக்கலாமா என்ற சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் கடன் கொடுப்பதை வரவேற்கிறது, கடன் கொடுப்பதை தூண்டுகின்றது. நீங்கள் ஒரு மனிதன் தர்மம் கேட்கிறார், இன்னொருவன் கடன் கேட்கிறார், கடன் கேட்பவனுக்கு கொடுப்பது 2 மடங்கு நன்மை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி அது 2 மடங்கு நன்மையாக முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மம் கேட்பவன் பிச்சை கேட்பவன் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு கேட்கிறார், அது அவனுடைய பழக்கம். அதனால தான் பாருங்கள், பிச்சைக்காரர்கள் பாதையோரத்திலே மரணித்திருப்பார்கள், லட்சக்கணக்கிலே அவருடைய வங்கியிலே பணம் இருக்கும், சோழியிலே பணம் இருக்கும், வீட்டிலே பணம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் வைத்துக் கொண்டு கேட்பவர்கள், கடன் கேட்பவன் அப்படி அல்ல, தேவைக்கு கேட்கிறான், அவனுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
ஒரு மனிதன் அப்படி கேட்டு கேட்டு கஷ்டத்தை நிவர்த்திக்கின்ற பொழுது மறுமையில் எங்களுக்கு வருகின்ற கஷ்டத்தை அல்லாஹ் நிவர்த்திக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் மற்ற மனிதர்களுக்கு பிரயோசனம் அளிப்பவர்கள்,
அவர்கள் தான் விருப்பமான. அல்லாஹ் என்னிடத்தில் அறிவை தந்திருந்தால் அந்த அறிவின் மூலமாக மற்ற மனிதனுக்கு நான் பிரயோசனம் கொடுக்க வேண்டும்.
அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருந்தால் அந்த செல்வத்தின் மூலமாக மற்ற மனிதர்களுக்கு நான் பிரயோசனம் உள்ளவனாக மாற வேண்டும்.
அல்லாஹ் எனக்கு அனுபவத்தை தந்திருந்தால் அந்த அனுபவத்தின் மூலம் மற்ற மனிதர்களுக்கு சமூகத்துக்கு நான் பிரயோசனம் உள்ளவனாக இருக்க வேண்டும்.
அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்கள்
என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஸுரூன் துத்ஹிலுஹு அலா கல்பில் முஃமின், ஒரு மூமினை நீங்கள் சந்தோஷப்படுத்துவது.
இரண்டாவது தக்ஷிஃபு அன்ஹு சூஅன், அவளுக்கு வர இருக்கின்ற ஒரு கஷ்டத்தை நீங்கள் நிவர்த்திப்பது.
அவனுடைய கடனை அடைப்பதற்கு நீங்கள் உதவி செய்வது.
அவன் பசித்திருந்தால் அவனுடைய பசியை போக்குவதற்காக நீங்கள் உழைப்பது
என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அவனோடு வெளியேறி செல்வது மஸ்ஜிது நபவியில் ஒரு மாத காலம் யாத்திக்காக இருப்பதை விட எனக்கு விருப்பமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகள் இபாதத்துகள். அல்லாஹ் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு உயர்ந்த அமல்கள், நன்மை சம்பாதிக்கின்ற வழிகள். எனவேதான் நாம் இப்படியான ஒரு முறையை உருவாக்க வேண்டும். கடன் கேட்டு செல்ல வேண்டாம், வட்டிக்கு செல்ல வேண்டாம், வங்கிக்கு செல்ல வேண்டாம் என்றால் இப்படி செல்லாமல் இருப்பார்கள், அதற்குரிய பதிலீடுகள் இல்லாத பொழுதும். எனவேதான் சமூக தலைவர்களுக்கு கடமை இருக்கிறது அதற்குரிய பதிலீடுகளை உருவாக்குவது. பல செல்வந்தர்கள் தனியாக கடன் கொடுப்பதற்கு தயாரானால் திருப்பி எடுப்பதிலே பிரச்சனை இருக்கிறது. ஆனால் பள்ளிவாயில் மட்டத்திலே சமூக மட்டங்களிலே ஒரு நிறுவனமாக அவைகள் இயங்குகின்ற பொழுது இலகுவான முறையிலே கொடுக்கலாம். உதாரணமாக ஒரு 50,000 ரூபாய் கடன் எடுக்கலாம், வட்டி இல்லாமல் கடன் எடுக்கலாம். 4 மாதத்திலே அவர்கள் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். அதற்கு அடமானமாக ஏதாவது ஒரு பாதுகாப்பை வைத்துவிட்டு அவர் அந்த கடனை எடுத்துக்கிட்டு செல்லலாம். இந்த முறைகள் பல இடங்களிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது, அது வெற்றியளித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய சட்ட திட்டங்களை வேடி அன்புக்குரிய சகோதரர்களே, இது சட்ட ரீதியாக செய்ய முடியும். நிதியமைச்சருக்கு சென்று அல்லது லோயர்ஸ்மார் மூலமாக நாங்கள் அவற்றை அணி ஒரு கம்பெனியாக அதை பதிவு செய்து சொசைட்டி சிக்கன கடனுதவி கூட்டு தாபனத்தின் கீழ் அதனை பதிவு செய்து இப்படியான முறைகளை செய்வதற்கு அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது. இதை அப்படி அரசாங்கம் அனுமதித்த வழிகள் மூலமாக நாம் கர்துல் ஹசன் அழகிய கடன்கள், வட்டி இல்லாத கடன் முறைகளை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளினால் எங்களுடைய பெரிய பள்ளி வாயில் கூட அப்படியான ஒரு பணியை முன்னெடுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், இதற்கு நாம் செல்வந்தர்கள் முன்வாருங்கள், படித்தவர்கள் முன்வாருங்கள், சட்டம் தெரிந்தவர்கள் முன்வாருங்கள். முன்வந்து எல்லோருமாக சேர்ந்து இந்த பணியை நாம் அழகாக முன்னெடுக்க வேண்டும். இதில் செல்வந்தர்கள் உங்களுடைய செல்வத்தை பணத்தை கொடுத்து கடன் கொடுத்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். சதக்காவாக கொடுங்கள் அல்லது உங்களுடைய நிலையான டிபாசிட்டாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக் கொண்டு அழகிய ஒரு முறையில் இந்த கடனை கொடுக்கின்ற பணிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் வழங்குங்கள். கடன் பெறுகின்றவர்கள் கூட இதற்கு ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் பெறுகின்ற கடனை உரிய நேரத்துக்கு திருப்பி கொடுப்பதன் மூலமாகத்தான் இந்த முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதற்கு உந்து சக்தி அதை முன்னெடுக்கின்றவர்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் கடன் கொடுப்பவர்கள் கடன் எடுப்பவர்கள் சரியான முறையிலே இந்த பணியை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்று கேட்டு கடைசியாக இதனை தடுக்கின்ற கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள். இதுவும் பற்றினால் அல்லது இது எங்கு முன்னேறுவது, இதை எப்படி செய்வது என்று நெகட்டிவாக பார்க்கின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்க சொன்ன பொழுது அங்கு ஒரு கெட்ட மனிதன் வந்து இந்த ஒட்டகத்தை அறுத்து விடுங்கள் என்று அந்த மக்களுக்கு ஆலோசனை கூறினான். அந்த மக்களும் அறுத்து விட்டார்கள். அவருடைய ஆலோசனையை கேட்டு அல்லாஹ் அந்த சமூகத்தையே அழித்து விட்டான். அந்த சமூகத்தினுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தவன் ஒருவன், அவன் தான் தவறான அபிப்பிராயத்தை சொன்னான், குழப்பிவிட்டான். மக்கள் அந்த ஒட்டகத்தை வளர்ப்பதற்கு அதற்கு தீ கொடுப்பதற்கு தண்ணி கொடுப்பதற்கு தயாராக இருந்தான். ஆனால் அவன் விடவில்லை, தடுத்தான். ஏன் நீங்கள் இப்படி செய்ய போகிறீர்கள், அறுத்து விடுங்கள் என்று ஆலோசனை கொடுத்தான். குர்ஆன் சூரத்து ஷம்ஸிலே அவனை வரலாறு உலகம் முடியும் வரைக்கும் ஞாபகப்படுத்துகிறது. அந்த சமூகத்திலிருந்து மிக கெட்ட ஒரு மனிதன் வந்து அவர்களை இப்படி வழிகெடுத்து விட்டான் என்று அல்லாஹ் அந்த வழிகெடுத்த மனிதனை மறுமை நாள் வரைக்கும் ஞாபகப்படுத்துகிறார். நெகட்டிவாக சிந்தித்தவர், நல்லது ஒன்று நடக்கின்ற பொழுது அதனை குழப்பி விட்டவர்கள். அப்படி நாங்கள் இருந்து விடாமல் நல்ல பணிகள் நடக்கின்ற பொழுது தட்டி கொடுக்கின்றவர்களாக நாங்கள் மாறவும், அதில் தவறுகள் வருகின்ற பொழுது உரியவர்களிடத்திலே சென்று அந்த விமர்சனங்களை சொல்லி திருத்தும்படி அவர்களை சொல்ல வேண்டுமே தவிர சந்தியிலே கொண்டே முகநூல்களிலே எழுதி நடக்கின்ற நல்ல வழிகளை அப்படி இல்லாமல் செய்கின்ற கைகளித்து நாம் செய்துவிடக் கூடாது. எனவே அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த வட்டி என்கின்ற பெரும் கொடுமையிலிருந்து நம்ம இந்த நாட்டை, இந்த முழு உலகத்தை, முழு மனித சமூகத்தையும் பாதுகாப்பதற்காக பல நல்ல பணிகளை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்புகள் எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய தேவைக்கேற்ற வகையில் செலவுகளை செய்து வாழ்வதோடும் வட்டியின் பக்கம் மக்கள் செல்லாமல் இருப்பதற்காக அழகிய கடன் கொடுக்கின்ற நிறுவன முறைகளை உருவாக்குவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் அருள் பாடிப்பானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை விட்டு பிரிந்த கபிரார்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலைகளாக மாற்றுவாயாக. நரகத்தின் படுகொலையை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். குல்லில் கௌனி வ குல். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளமூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.